சர்வதேச பைபிள் அறிவு நிறுவனம் வழங்குகிறது. நாசரேத்தின் இயேசு ஒரு வரலாற்று நபர் என்பதற்கு மதச்சார்பற்ற சான்றுகள். ராண்டால்ஃப்டன் பைபிள் இயேசுவை வெளிப்படுத்தினாலும் பைபிள் அவரை முன்வைப்பது போலவே இயேசு ஒரு வரலாற்று நபர் என்பதை உறுதிப்படுத்தும் கணிசமான சான்றுகள் பைபிளுக்கு வெளியே உள்ளன. இந்த வெளிப்புற எழுத்துக்கள் பைபிள் அவரை பற்றி என்ன சொல்கிறது என்பதோடு ஒத்துழைக்கின்றன. கிபி 52 இல் ரோமில் வாழ்ந்து பணிபுரிந்த சமாரியன் பிறந்த வரலாற்றாசிரியரான தாலஸ் 2ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கிறிஸ்தவ காலவரையறையாளரான ஜூலியஸ் ஆப்ரிக்கனஸால் மேற்கோள் காட்டப்பட்டார். தாலஸ் தனது வரலாற்றின் 3வது புத்தகத்தில் இந்த இருளை சூரிய கிரகணமாக விளக்குகிறார். இயேசுவின் போது நடந்தது போல் முழு நிலவின் போது சூரிய கிரகணம் ஏற்படாது என்று வாதிடும் அறிக்கைக்கு ஆப்பிரிக்கானஸ் தனது ஆட்சேபனையை தெரிவித்தார். பாஸ்கா நேரத்தில் இறந்தார். தாலஸை பற்றிய குறிப்பின் வலிமை என்னவென்றால், இயேசுவின் மரணத்தின் சூழ்நிலைகள் 1வது நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இம்பீரியல் நகரத்தில் அறியப்பட்டு விவாதிக்கப்பட்டன. தலஸ் போன்ற அவிசுவாசிகள் இருளை இயற்கையான நிகழ்வாக விளக்குவது அவசியம் என்று நினைக்கும் அளவுக்கு இயேசு சிலுவையில் அறையப்பட்ட உண்மை அந்த நேரத்தில் நன்கு தெரிந்திருக்க வேண்டும். முரண்பாடாக, தாலஸின் முயற்சிகள் இயேசுவிற்கான வரலாற்று ஆதாரத்தின் முக்கிய நீரோட்டமாகவும் அவரது மரணத்தின் இருளை பற்றிய மார்க்கணக்கின் நம்பகத்தன்மைக்காகவும் மாற்றப்பட்டுள்ளன. பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் உள்ள ஒரு கையெழுத்து பிரதியில் மாரா பார்சராபியன் என்ற சிறியர் தனது மகனுக்கு அனுப்பிய கடிதத்தின் உரையை பாதுகாத்துள்ளார். சாக்ரடீஸ் பித்தகோரஸ் மற்றும் யூதர்களின் ஞானமுள்ள ராஜா போன்ற ஞானிகளை துன்புறுத்துவதன் முட்டாள்தனத்தை தந்தை விளக்கினார். இது இயேசு என்று சூழல் தெளிவாகக் காட்டுகிறது. சாக்ரடீஸை கொலை செய்வதால் ஏதனியர்கள் என்ன லாபம் அடைந்தார்கள்? அவர்கள் செய்த குற்றத்திற்கு பஞ்சமும் பிளேக் நோயும் வந்தது. சமோஸ் மக்கள் பித்தகோரஸை எரித்ததால் என்ன நன்மை கிடைத்தது? ஒரு கணத்தில் அவர்களின் நிலம் மணலால் மூடப்பட்டது. என்ன நன்மை? யூதர்கள் தங்கள் ராஜாவைக் கொன்றார்களா? நிலம் முழுவதுமாக சிதறி வாழுங்கள். மேலும் அவர் கொடுத்த போதனையில் அவர் வாழ்ந்தார். கொர்னேலியஸ் டாசிடஸ் A.50 முதல் GB 100 வரை வாழ்ந்த ரோமானிய வரலாற்றாசிரியர் நீரோவின் நெருப்பைப் பற்றி எழுதினார். இதன் விளைவாக அறிக்கையிலிருந்து விடுபட நீரோ குற்ற உணர்வை இறுக்கி மக்களால் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படும் அவர்களின் அருவறுப்புகளுக்காக வெறுக்கப்பட்ட ஒரு வகுப்பினருக்கு மிக நேர்த்தியான சித்திரவதைகளை அளித்தார். கிறிஸ்டஸ் அதன் பெயரை பெற்றதன் மூலம் கடுமையான தண்டனையை அனுபவித்தார். எங்கள் வழக்குரைஞர்களில் ஒருவரான பொண்டியஸ் பிலாட்டஸின் கைகளில் திபெரியஸின் ஆட்சி. பிளினியஸ் செகண்டஸ் AD 112 இல் ரோமானிய கவர்னர் பேரரசர் ட்ரேஜன் எழுதினார். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் சந்திக்கும் பழக்கம் இருந்தது. அவர்கள் கிறிஸ்துவுக்கு கடவுளாக ஒரு கீதம் பாடி எந்த தீய செயலையும் செய்யக்கூடாது என்று உறுதியளித்தனர். பிரிந்து சென்று மீண்டும் சந்திப்பது அவர்களின் வழக்கம். ஆனால் சாதாரண உணவு வகைகளில் சாப்பிடுவது. சியுடோனியஸ் ஏஹாட்ரியனின் ஆட்சியின் போது இம்பீரியல் ஹவுஸின் ஆய்வாளரும் நீதிமன்ற அதிகாரியுமான கிபி 120 இல் கிளாடியஸின் வாழ்க்கையில் எழுதினார். கிறிஸ்டஸின் தூண்டுதலின் பேரில் யூதர்கள் தொடர்ந்து இடையூறுகளை செய்து கொண்டிருந்ததால் கிளாடியஸ் அவர்களை ரோமிலிருந்து வெளியேற்றினார். எட்வர்ட்சி வார்டன் பின்னர் கூறுகிறார், இந்த மேற்கோள் புகழ் பெறுவதற்கு காரணம் சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்பு லூக்கா இதே சம்பவத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அகிலா என்ற கிறிஸ்தவ யூத தம்பதியருடன் உறவாடிக் கொண்டதற்கு காரணம் என்று பதிவு செய்ததே ஆகும். பிரிஸ்கில்லா அப்போஸ்தலர் 18:1-2 மீண்டும் வரலாற்றுச் சூழலில் கிறிஸ்துவை பற்றிய குறிப்பு பைபிளுக்கு புறம்பான இலக்கியங்களில் காணப்படுகிறது. ஜோசபஸ் ஒரு சுவாரஸ்யமான கவனிப்பைக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் இயேசு எழுந்தார். உண்மையில் நாம் அவரை ஒரு மனிதன் என்று அழைக்க வேண்டும் என்றால் அவர் ஒரு புத்திசாலி, அவர் அற்புதமான செயல்களைச் செய்பவர், சத்தியத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளும் மனிதர்களின் போதகர், அவர் பல யூதர்களையும் பல கிரேக்கர்களையும் வென்றார். இந்த மனிதன் மேசியாவாக இருந்தான். நம்முடைய சொந்த தலைவர்களின் தூண்டுதலின் பேரில் பிலாத்து அவரை சிலுவையில் அறைந்தபோது முதன்முதல் அவரை நேசித்தவர்கள் 3ஆம் நாளில் அவர்களுக்கு தீர்க்கதரிசிகளாக தோன்றினார். அவரை பற்றி பல அற்புதமான விஷயங்களை முன்னறிவித்திருந்தார். இப்போதும் கூட அவருடைய பெயரால் அழைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் இன்னும் அழியவில்லை. எபிப்புரோசின் பின்வரும் மேற்கோள் இதை மிகத் தெளிவாக சுருக்கமாக கூறுகிறது. ஆரம்பகால யூத மற்றும் புறஜாதி எழுத்தாளர்களின் ஆதாரங்களைப் பற்றி வேறு என்ன நினைத்தாலும் அது கிறிஸ்தவ எழுத்துக்களின் சாட்சியை மறுப்பவர்களுக்கு இயேசுவின் வரலாற்று பாத்திரத்தையாவது நிறுவுகிறது. சில எழுத்தாளர்கள் கிறிஸ்து என்ற ஆடம்பரத்துடன் விளையாடலாம் புராணம், ஆனால் அவர்கள் வரலாற்று சான்றுகளின் அடிப்படையில் அவ்வாறு செய்யவில்லை. ஜூலியஸ் சீசரின் வரலாற்றுத் தன்மையைப் போன்று ஒரு பக்கச்சார்பற்ற வரலாற்றாசிரியருக்கு கிறிஸ்துவின் வரலாற்றுத் தன்மை உள்ளது. கிறிஸ்து புராண கோட்பாடுகளை பரப்பும் வரலாற்றாசிரியர்கள் கடவுளுடைய வார்த்தையிலிருந்து சர்வதேச பைபிள் அறிவு நிறுவனத்தின் பாடத்தை கேட்டதற்கு நன்றி. கடவுள் மற்றும் அவருடைய சித்தத்தைப் பற்றி அறிய விரும்பும் அனைவருக்கும் பைபிள் படிப்பினைகளை வழங்குவதே இப்கி இந்நோக்கமாகும்.